ரவிதாசன் கூட்டாளிகள் கிட்டத்தட்ட 20 பேர் இருப்பார்கள். அனைவரையும் அடித்துவிட்டு அங்கிருந்து அவனால் செல்ல முடியாது. எனவே என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அவர்களோடு வந்தியத்தேவன் சென்றான். அவர்கள் அனைவரும் திரும்புறம்பயம் காட்டுக்கு சென்றார்கள். இங்கேதான் ஒரு முறை ஆழ்வார்க்கடியான் ரவிதாசன் கூட்டாளிகளையும் அவருடைய சதியையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த இடத்திற்குதான் இப்பொழுது அனைவரும் சென்றார்கள். அப்பொழுது வந்தியத்தேவனை ஓரமாக நிற்க வைத்துவிட்டு பின்பு வந்தியத்தேவனுக்கு அருகில் ஒருவனை காவலுக்கு வைத்தார்கள். உள்ளே சென்ற அவர்கள் ஒரு பழைய சிம்மாசனத்தை எடுத்து வந்து அதில் அந்த சிறுவனை உட்கார வைத்தார்கள். அவனை அவர்கள் பாண்டியா என்று அழைத்தார்கள். பின்பு சிறிது நேரம் கழித்து ஒரு மூடு பல்லக்கில் நந்தினி வந்து இறங்கினாள். அரண்மனையில் பார்த்தது போல் அல்லாமல் முடியை விரித்து போட்டுக்கொண்டு உக்கிரமான துர்காதேவி போல் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அங்கிருந்து குழந்தையை பார்த்ததும் வாரி அணைத்துக் கொண்டாள். அந்த குழந்தை நந்தினியை அம்மா என்று அழைத்தது. மேலும், என்னை ஏன் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அரண்மனை எங்கே என்று கேட்க, உன் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும். அதுவரை நீ மலை குகையில்தான் ஒளிந்து வளர வேண்டும். உன் தந்தையை கொன்றவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு நந்தினியின் கரங்களால் அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டு உச்சி முகந்தாள். அந்த சிறுவனும் நந்தினியை கெட்டியாக பிடித்து கொண்டான். பின்பு சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவனை அங்கிருந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து அவள் கொண்டு வந்திருந்த மீன் சின்னம் பொருந்திய வாளை சிறுவன் முன்னால் வைத்தாள். பின்பு அங்கிருந்தவர்களை பார்த்து நந்தினி பேச ஆரம்பித்தாள். நம்முடைய சபதம் நிறைவேறப் போகிறது. அதற்காக தான் உங்கள் அனைவரையும் இங்கே வர சொன்னேன். சக்கரவர்த்தியையும் இங்கே வர சொன்னேன் என்று நந்தினி சொன்னாள். ரவிதாசன் ஒருமுறை நந்தினியை பார்த்து சக்கரவர்த்தியை பற்றி கேட்கும்பொழுது சுந்தர சோழர் அல்ல, வேறொருவன் என்று சொன்னார் அல்ல, அது இந்த குழந்தைதான். இந்த குழந்தைதான் இவர்களுக்கு சக்கரவர்த்தி. இதை வைத்து பார்க்கும்போது இந்த குழந்தை பாண்டிய நாட்டு குழந்தை, ஆதித்த கரிகாலன் கொன்ற வீர பாண்டியனுடைய குழந்தை. ஆனால் அந்த குழந்தை நந்தினியை ஏன் அம்மா என்று அழைக்கிறது? அது இறுதியில் பார்ப்போம். அங்கு இருந்தவர்கள் முன்னால் நந்தினி பேச ஆரம்பித்தாள். உங்களில் சிலர் அவசரப்பட்டீர்கள். நான் எடுத்துக்கொண்ட சபதத்தை நான் மறந்து விட்டதாக சந்தேகப்பட்டீர்கள். நீங்கள் அனைவரும் மறந்து விடலாம், ஆனால் உங்கள் அனைவரையும் விட எனக்கு தான் கவலையும் கோபமும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். கடந்த 3 ஆண்டுகளாக அல்லும் பகலும் அயராது சிந்தித்திருக்கிறேன். நாம் எடுத்துக்கொண்ட சபதத்தின் படி சோழ சாம்ராஜ்யத்தை பழிவாங்க வேண்டும். அதற்கான சமயத்தையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். எங்கே சென்றாலும், என்ன காரியம் செய்தாலும், யாரை சந்தித்தாலும், யாரிடம் பேசினாலும், அவர்கள் அனைவரையுமே என்னுடைய சபதத்திற்கு எப்படியாவது பயன்படுத்த வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பேன். அவ்வாறு செய்ததால் நமக்கு பலன் கிடைத்திருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்கும் பல அரசர்கள், சிற்றரசர்கள் இப்பொழுது இரண்டாக பிரிந்திருக்கிறார்கள். பழுவேற்றர்கள், சம்புவரையர்கள், இவர்கள் எல்லாம் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதே போல் பெரிய வேளார், திருக்கோவலூர் மலையமான், இவர்கள் எல்லாம் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்று எதிராக இருக்கிறார்கள். பெரிய வேளார் படையும் திருக்கோவலூர் மலையமான் படையும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. எந்த நிமிஷமும் யுத்தம் வரலாம். ஒருவேளை அவர்கள் போர் எடுத்து வந்தாலும் சுந்தர சோழரும் முதன் மந்திரியும் உள்ளே வந்து சமாதான பேச்சை நடத்தி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள். ஆக இப்பொழுது இருக்கும் இந்த நேரத்தில் நாம் உடனடியாக முடிவு செய்ய வேண்டும். அதற்காக தான் கடம்பூரில் சமாதான பேச்சு என்று அனைவரும் அழைத்திருக்கிறேன். அங்கு கண்டிப்பாக பயங்கரமான பேச்சுவார்த்தை இருக்கும். அதில் ஒரு கட்சி தோற்று ஒரு கட்சி வென்றாலும் அவர்களுக்குள்ளே உள்பகை கண்டிப்பாக வளரும். இதனால் கண்டிப்பாக இழப்பு ஏற்படும். ஆக அவர்களுக்குள் இருக்கும் அந்த வெறியை தூண்டிவிடத்தான் சமாதான பேச்சு என்று அனைவரையும் அழைத்திருக்கிறேன். இந்த சமாதான பேச்சில் பங்கேற்க நம்முடைய முதற் பகைவன் கடம்பூர் அரண்மனைக்கு வருவான். அங்கே அவன் வந்ததும் நம்முடைய சபதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவள் சொல்லி முடித்ததும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் கரகோஷம் செய்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். நந்தினி பேசியது எதுவுமே அவனுடைய காதுக்கு விழவில்லை. ஆனால் அவளுடைய பேச்சு பாவனை, முக பாவனை, அதை மட்டுமே வைத்து வந்தியத்தேவன் பயந்து போய்விட்டான். பின்பு அங்கிருந்த மந்திரவாதி நம்முடைய முதற் பகைவனை யார் கொள்வது என்று கேட்க, அதற்காக தான் சக்கரவர்த்தி இங்கு வந்திருக்கிறார். அவருடைய கையில் இந்த வாளை கொடுப்போம். அவர் யார் கையில் தருகிறாரோ அவர்கள்தான் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளே நான் இருப்பேன். இடும்பன்காரி கோட்டை காவலர்கள் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மாளிகைக்குள் வருவதற்கான வேலையெல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். அனைவருக்கும் சம்மதமா என்று கேட்க அனைவரும் சம்மதம் தெரிவிக்க அந்த சிறுவனின் கையில் அந்த வாளை கொடுத்தார்கள். அந்த வாளை அந்த சிறுவன் யார் கையில் தருகிறானோ அவன்தான் அந்த முதற் பகைவனை கொல்ல வேண்டும். அனைவரும் காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ரவிதாசன் ஒரு கருத்தை முன்வைத்தான். சக்கரவர்த்தி யாருக்கு பொறுப்பை தருகிறாரோ, அதாவது அந்த வாளை யாருக்கு தருகிறாரோ, அவர்கள் பழிவாங்கிய பிறகும் கூட சக்கரவர்த்தி வளர்ந்து அரசனாகும் வரை அனைத்து விஷயத்தையுமே அந்த வாளை பெறுபவன் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்ல, அதற்கு நந்தினி இதற்கு நானும் உட்பட வேண்டுமா என்று கேட்க ரவிதாசன் ஆமாம் என்று சொன்னான். இந்த கருத்து அங்கிருந்த பல பேருக்கு அதிர்ச்சி அளித்தது. அது எப்படி நம்முடைய மகாராணியை பொது விதிக்கு உட்படுத்த முடியும் என்று கேட்க நந்தினி உன்னை குறுக்கே வந்து, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உயிர் வாழ்ந்திருப்பதே வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் கொடூர கொலைக்கு பழிவாங்கதான். அந்த பழியை முடித்து கொடுக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் அவருக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருப்பேன் என்று அவள் சொன்னாள். பின்பு நந்தினி அங்கிருந்த குழந்தையை பார்த்து, உனக்கு யாரை மிகவும் பிடித்திருக்கிறதோ அவரிடம் சென்று வாழை கொடு என்று சொல்ல அனைவரும் காத்திருந்தார்கள். அந்த குழந்தை, அந்த பாண்டியன், அந்த சக்கரவர்த்தி யாரிடம் அந்த மீன் சின்னம் பொறித்த வாழை கொடுக்க போகிறதோ அவர்கள்தான் இவருடைய முதற் பகைவனான ஆதித்த கரிகாலனை கொல்ல வேண்டும். அதற்காக அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வாளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அந்த சிறுவன் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். யாரிடம் கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். கடைசியாக ஒருவரிடம் அந்த வாளை கொடுத்தான். அந்த வாளை பெற்றது யார்? ஆதித்த கரிகாலனை கொல்லப் போவது யார்? இது ஒரு புறம் இருக்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவனுக்கு உடம்பை சிலிர்த்தது. ஏற்கனவே வானத்தில் வால் நட்சத்திரம் இருக்கிறது. கண்டிப்பாக அது ஒரு அரசு உயிரை வாங்க போகிறது. அது சுந்தர சோழரையா, சூடாமணி விகாரத்தில் இருக்கும் அருள்மொழிவர்மனையா, அல்லது ஆதித்த கரிகாலரையா, அல்லது இப்பொழுது காணாமல் போனாரே அந்த மதுராந்தகரையா? யாரை பழி வாங்க போகிறது இந்த இயற்கை என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தான். பாண்டிய நாட்டு சக்கரவர்த்தியான அந்த சிறு குழந்தை, அந்த ஆண் குழந்தை, ரவிதாசன் பாண்டியா என்று அழைத்த அந்த குழந்தை மீன் சின்னம் பொறித்த அந்த வாளை யார் கையில் கொடுத்த தெரியுமா? நந்தினியின் கையில் தான். அதை ஆனந்த கண்ணீரோடு நந்தினி வாங்கிக் கொண்டாள். ஆக அவர்களுடைய முதல் எதிரியான ஆதித்த கரிகாலனை கொல்வதற்கான பொறுப்பை அவர்களுடைய சக்கரவர்த்தி வழியாக நந்தினி அடைந்து விட்டாள். பிறகு ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் நந்தினியும் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த விஷயத்தை முடிக்க வேண்டும் என்று. மேலும் இவ்வாறு அவர்கள் காரியம் முடிந்த பிறகு மந்திரவாதி குறுக்கே வந்து ஒரு விஷயத்தை சொன்னான். காஞ்சியில் இருக்கும் ஆதித்த கரிகாலர் கடம்பூருக்கு வந்தால்தான் நம்மால் கொல்ல முடியும். ஆனால் ஒரு ஒற்றன் வழியாக அவனுக்கு ஒரு ஓலை போகிறது. அதில் குந்தவையும் அனிருத்த பிரம்மராயரும் அவனை இங்கே வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அவ்வாறு அவன் வராமல் போய்விட்டால் நம்முடைய காரியம் வீணாகிவிடும் என்று அவன் சொல்ல, அதற்கு நந்தினி சிரித்தபடியே பதிலளித்தாள். ஆதித்த கரிகாலனின் மனதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அருள்மொழிவர்மன் போலவோ மதுராந்தகர் போலவோ அவன் முடிவெடுக்க மாட்டான். அவனுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் அவன் செய்வான். இவர்கள் வர வேண்டாம் என்று சொன்னால் கண்டிப்பாக வர வேண்டும் என்றுதான் அவனுக்கு தோன்றும். அவரை பற்றி நன்றாக எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் கடம்பூருக்கு வருவார். நம் சபதம் நிறைவேறும் என்று சொல்லி முடித்த பிறகு வந்தியத்தேவனை பற்றி மந்திரவாதி சொன்னான். பின்பு அவனை தனியாக பார்க்க வேண்டும் என்று நந்தினி முடிவெடுத்து வந்தியத்தேவனிடம் பேச ஆரம்பித்தாள். இரண்டு முறை என்னை சந்தித்து சென்று விட்டாய். எங்களுடைய அனைத்து விஷயமும் உனக்கு தெரியும். நாங்கள் யாரை கொல்லப் போகிறோம், எதற்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்று தெரியும். இப்பொழுதாவது முடிவெடு, எங்களோடு சேர்ந்து விடு, அடுத்த சக்கரவர்த்தியாக உன்னை ஆக்குகிறேன் என்று நந்தினி சொல்ல, அதை வந்தியத்தேவன் மறுத்துவிட்டான். எது எப்படியோ நீ சென்ற காரியம் வெற்றியடைய வேண்டும். நீ சென்று அவரை வர வேண்டாம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் வருவார். பிறகு நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு நந்தினியும் மந்திரவாதியும் அவனுடைய கூட்டாளிகளும் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். போகும்போது வந்தியத்தேவனை அங்கு இருக்கும் ஒரு மரத்தில் கயிற்றால் கட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். அதை அவன் பொறுமையாக அவிழ்த்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. அவர்கள் எல்லாம் சென்ற பிறகு அந்த இருட்டு வந்தியத்தேவனை பயமுறுத்தியது. பின்பு அங்கு காலாமுகர் வேஷம் போட்டுக் கொண்டு ஆழ்வார்க்கடியான் வந்தான். வந்தியத்தேவனை விடுவித்து விட்டு, இது என்ன கோலம் என்று கேட்க, மதுராந்தகரும் பழுவேற்றையரும் இன்னும் சிறிது ஆட்களும் காலாமுகரை சந்தித்து அவர்கள் ஆதரவை பெற முயற்சி செய்தார்கள். ஆனால் முதன் மந்திரி மூலமாக மதுராந்தகர் அவர்களை சந்திக்க முடியாமல் அவர் செய்துவிட்டார். அவர் வராததால் கூட்டம் கலந்து விட்டது. அவர்கள் நோக்கம் நிறைவேறவில்லை என்று அவர் சொல்ல, எதற்காக அவர் அங்கே செல்ல வேண்டும் என்று வந்தியத்தேவன் கேட்க, காலாமுகரின் குடும்பங்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றன. ராணுவத்திலும் அவர்களுடைய ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மதுராந்தகனை பிடிக்காது. எனவே மதுராந்தகரை இங்கு அழைத்து வந்து இருவர்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமையை உண்டாக்கத்தான் பழுவேட்டர் முடிவு செய்தார். ஆனால் அந்த முயற்சியை முதன் மந்திரி முறியடித்து விட்டார். அவர் எங்கே என்று தெரியவில்லை. அவரை தேடிக்கொண்டு வரும்போதுதான் உன்னை பார்த்தேன். நீயும் வழக்கம்போல் மாட்டிக்கொண்டாய் என்று சொல்ல, வரும் வழியில் இளவரசரை பார்த்தேன். குதிரையில் இருந்து விழுந்து விட்டார். எங்கே போனார் என்று தெரியவில்லை. பார்க்க வரும்போதுதான் இங்கே மாட்டிக்கொண்டேன் என்று அவன் சொல்ல, கூடவே வானதி காணாமல் போன விஷயத்தையும் அவன் சொன்னான். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், அவளுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லிவிட்டு இருவரும் காஞ்சிக்கு புறப்பட்டு சென்றார்கள். ஆழ்வார்க்கடியானுக்கும் முதன் மந்திரிக்கும் வந்தியத்தேவன் அருள்மொழிவர்மனை நாகப்பட்டினத்தில் வைத்திருக்கும் செய்தியை சொல்லவில்லை. ஒருவேளை ஆழ்வார்க்கடியானுக்கு தெரிந்திருந்தாலும் அவன் வெளிப்படாக எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. இவர்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க வானதிக்கு என்ன ஆனது என்று பார்ப்போம். அனிருத்த பிரம்மராயர் வேண்டுமென்றே காலாமுகர்களை அனுப்பி வானதியை கடத்த சொல்லி இளவரசர் இருக்கும் இடத்தை அவள் யாருக்கும் சொல்ல மாட்டாள் என்பதை உறுதி செய்து கொண்டார். அதனால் தான் இந்த கடத்தல் நாடகம். இதை அனைத்தையும் பின்னிருந்து நடத்தியவர் வேறு யாரும் அல்ல, இளைய பிராட்டி குந்தவைதான். அங்கிருந்து கடத்தப்பட்ட வானதி பின்பு அனிருத்த பிரம்மராயரை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு எதுவுமே பதிலளிக்காமல் இளவரசர் இருக்கும் இடத்தை சொல்லாமல் பின்பு அவளை தூக்கி கொண்டு குந்தவை நாகப்பட்டினத்திற்கு சென்று கொண்டிருந்தாள். அவர்களோடு அனிருத்த பிரம்மராயரும் இருந்தார். ஆனால் அவர் நாகப்பட்டினம் செல்லவில்லை. வழியிலேயே திரும்பி மீண்டும் தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்படி செல்லும் வழியில் ஒரு மரத்துக்கடியில் மதுராந்தகன் அடிபட்டு அடிபட்டு கிடந்தான். குதிரையில் செல்லும் பொழுது குதிரை வேகமாக ஓடியதில் அவன் கீழே விழுந்ததில் அவனுக்கு பலத்த அடிபட்டிருந்தது. பின்பு அவனை அங்கிருந்து தூக்கி சென்று ஒரு இடத்தில் வைத்து காப்பாற்றினார்கள். தெளிவடைந்த மதுராந்தகன் அனிருத்த பிரம்மராயருக்கு நன்றி தெரிவித்தான். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பு அவரின் மீது மதுராந்தகனுக்கு மிகுந்த கோபம் இருந்தது. காரணம், இந்த ராஜ்யம் அவரின் கையில் வராமல் இருப்பதற்கு காரணமே முதன் மந்திரியாக இருக்கும் இவர்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். நன்றியை சொல்லி முடித்ததும் பதிலுக்கு அனிருத்த பிரம்மராயர் மதுராந்தகன் இதுவரை செய்த அனைத்து சூழ்ச்சியையும் சொன்னார். கடம்பூருக்கு சென்றது, மூடு பல்லக்கில் செல்வது, நந்தினியோடு கூட்டு வைத்திருப்பது, பழுவேட்டர் ஆட்களை சேர்த்துக் கொண்டு அடிக்கடி சந்திப்பு நடத்துவது, நேற்று இரவு கூட பரம எதிரிகளான காலாமுகளை சந்தித்து ஆதரவு கேட்க போனது, அனைத்தையுமே அனிருத்த பிரம்மராயர் மதுராந்தகன் முன்பு புட்டு புட்டு வைத்தார். இதையெல்லாம் கேட்டு அவன் ஆச்சரியப்பட்டு போனான். இவ்வளவு ரகசியங்கள் எப்படிதான் இவருக்கு தெரிகிறதோ என்று உறைந்து போயிருந்தான். இருந்தாலும் அவன் நம்பிக்கையை விடவில்லை. நீங்கள் மட்டும் என்னோடு சேர்ந்து விட்டால் நான் அரசனாகிய பின்பு கூட நீங்கள் தான் முதன் மந்திரியாக இருப்பீர்கள் என்று அவன் சொன்னான். இப்பொழுது நாம் நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற சூடாமணி விகாரத்திற்குள்ளே செல்வோம். கடும் ஜுரத்தில் வந்த அருள்மொழிவர்மனுக்கு 3 நாட்களுக்கு பிறகு உடல் சரியாக விட்டது. மீண்டும் கண் விழித்து பார்த்த அவர் எப்படி இங்கு வந்து சேர்ந்தேன் என்று அவருக்கே தெரியவில்லை. அவர் வந்தது, அவர் யாரை இங்கே சேர்த்தது என்று அனைத்தையுமே அங்கு இருந்த குரு சொன்னார். பின்பு ஒரு தூதன் வந்து இளவரசரை பார்க்க 2 பெண்கள் வந்திருப்பதாக சொல்ல அருள்மொழிவர்மனும் அவர்களை பார்க்க தயாரானான். வெளியே சேர்ந்த நமுதனும் பூங்குழியும் நின்றிருந்தார்கள். அவருடைய படகில் ஏறிக்கொண்டு நந்தி மண்டபம் என்ற இடத்திற்கு சென்றார்கள். அங்கே வானதியும் குந்தவையும் இருந்தார்கள். வானதிக்கு அருள்மொழியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அந்த ஆசை அருள்மொழிவர்மனுக்கு இல்லை. நேராக சென்று குந்தவையை பார்த்தான். நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தான்.